வணக்கம். தினமலர் மாலை 4 மணி செய்திகள். டாக்டர்களுக்கு மனிதநேயம் அவசியம், கவர்னர் அர்லேகர் வலியுறுத்தல். இந்திய உள்வழி லென்ஸ் ஒளி விலகல் அறுவை சிகிச்சை கழகத்தின் சார்பில் 2 நாள் சர்வதேச கண் மருத்துவ மாநாட்டை கவர்னர் ஆர்வி அர்லேகர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அவர் பேசியது, இன்றைய உலகம் டிஜிட்டல் மயமாக ரோபோக்கள் மயமாக மாறிவிட்டது. தொலைதூரத்தில் இருந்தே ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்றாலும் ஒரு மருத்துவர் இருக்க வேண்டியது அவசியம். AI போன்ற தொழில்நுட்பங்கள் நமக்கு எஜமானர்கள் அல்ல, எனவே அவற்றுக்கும் நாம் அடிமையாக கூடாது, அவற்றை ஆள்பவர்களாக இருக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு மனிதநேயம் அவசியம், அது இல்லாவிட்டால் எந்த பலனும் இல்லை. சிறந்த அரசியல்வாதி, சிறந்த அதிகாரி, சிறந்த மருத்துவர் என யாரும் கிடையாது. சிறந்த மருத்துவராகவோ அதிகாரியாகவோ மாற வேண்டுமானால் முதலில் ஒரு சிறந்த மனிதராக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களால் மற்றொன்றில் சிறந்தவராக மாற முடியும் என்று அவர் பேசினார்.
திருமாவளவன் துணை முதல்வராக VCK செயற்குழு தீர்மானம். தொண்டர்களின் எதிர்பார்ப்பு என்கிறார் வன்னியரசு. VCK தலைவர் திருமாவளவன் துணை முதல்வராக வேண்டும் என சேலத்தில் நேற்று நடந்த VCK சிறப்பு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட வேண்டும் என்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டது. இதுகுறித்து விழுப்புரத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு பேட்டியளித்தார். திருமாவளவன் துணை முதல்வராக வேண்டும் என்பது எல்லா மாவட்டங்களிலும் உள்ள எதிர்பார்ப்புதான். அதற்கான காலசூழல் வரும்போது அதை பற்றி கட்சியின் தலைவர்கள் பேசுவார்கள். எங்களை போன்ற தொண்டர்களின் எதிர்பார்ப்பும் இதுதான். இருந்தாலும் இந்த கோரிக்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உருவாகும், எங்களின் ஆசை எப்போது தீரும் என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும் என்று வன்னியரசு கூறினார்.
ஈரான் உச்சத்தலைவர் கமேனி உடலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி. ஈரானின் உச்சத்தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவருடன் அவரது மூத்த மகள், மருமகன், மருமகள், பேத்தி ஆகியோரும் கொல்லப்பட்டனர். போர் தொடர்ந்ததால் அவர்களின் இறுதிச் சடங்கு நடைபெறவில்லை. தற்போது போர் பதற்றம் தணிந்துள்ள சூழலில் தலைநகர் டெஹ்ரானில் கமேனி உள்ளிட்ட உயிரிழந்த அவரது குடும்பத்தினருக்கு இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நேற்று முன்தினம் தொடங்கின. அவர்களின் உடல் பல்வேறு நகரங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வரும் 9 மஷாத் நகரில் உள்ள இமாம் ரசா நினைவிடத்தில் முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. டெஹ்ரானில் இமாம் கொமேனி கிராண்ட் மொசல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கமேனி உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.
சிறந்த டாக்டராக செயல்பட மனிதநேயம் அவசியம், கண் மருத்துவ மாநாட்டில் கவர்னர் ஆர்லேகர் பேச்சு. இந்திய உள்வழி லென்ஸ் ஒளி விலகல் அறுவை சிகிச்சை கழகமான IIRSI அமைப்பு சார்பில் 2 நாள் சர்வதேச கண் மருத்துவ மாநாட்டை கவர்னர் ஆர்வி ஆர்லேகர் தொடங்கி வைத்தார். IIRSI தலைவர் ஜீவன் சிங் தித்தியால், பொதுச்செயலாளர் அமர் அகர்வால், முன்னாள் தலைவர்கள் DP லஹானி, ராகினி பரேக், அகில இந்திய கண் மருத்துவ சங்கத்தின் அறிவியல் குழு தலைவர் நம்ரதா சர்மா முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கவர்னர் அர்லேகர் டாக்டர்களின் மனிதநேய செயல்பாடுகள் குறித்து பேசினார். இன்றைய உலகம் டிஜிட்டல் மயமாக ரோபோ மயமாக மாறிவிட்டது. தொலைவில் இருந்தே ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்றாலும் அதற்கும் ஒரு டாக்டர் இருக்க வேண்டியது கட்டாயமாகிறது. AI போன்ற தொழில்நுட்பங்கள் நமக்கு எஜமானர்கள் அல்ல, அவற்றுக்கு நாம் அடிமையாக கூடாது, அவற்றை ஆள்பவர்களாக இருக்க வேண்டும். டாக்டர்களுக்கு மனிதநேயம் அவசியம், அது இல்லாவிட்டால் எந்த பலனும் இல்லை. சிறந்த அரசியல்வாதி, சிறந்த அதிகாரி, சிறந்த மருத்துவர் என யாரும் கிடையாது. சிறந்த டாக்டராகவோ அதிகாரியாகவோ மாற வேண்டுமானால் முதலில் ஒரு சிறந்த மனிதராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் மற்றொன்றில் சிறந்தவராக செயல்பட முடியும் என்று கவர்னர் ஆர்லேகர் பேசினார்.
சொத்து தகராறில் தம்பியை தாக்கிய வழக்கு, அமைச்சர் மரிய வில்சன் கோர்ட்டில் ஆஜராக கண்டிப்பான உத்தரவு. சென்னை ஆர்கே நகர் தொகுதி தவேக்கை எம்எல்ஏவும் நிதியமைச்சருமான மரிய வில்சனின் தம்பி மரிய குளோத் புதுச்சேரி எழில் நகரில் வசிக்கிறார். சொத்து தகராறில் மரிய வில்சனும் அவரது தந்தை நெஸ்டோரும் சேர்ந்து 2022 August 8 இரவு 8 மரிய குளோத் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தம்பியையும் அவரது மனைவியையும் இருவரும் தாக்கியதாக 6 போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் புதுச்சேரி 1வது குற்றவியல் நடுவர் மன்றத்தில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். குற்றப்பத்திரிகை நகலை பெற July 4 ஆஜராகுமாறு மரிய வில்சனுக்கு நடுவர் சேரலாதன் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் மரிய வில்சன் நேற்று ஆஜராகவில்லை. தமிழக அரசின் பட்ஜெட் பணியில் மரிய வில்சன் பிஸியாக உள்ளதாக அவரது வழக்கறிஞர் கோர்ட்டில் தெரிவித்தார். இதை கேட்ட நடுவர் வரும் 10ஆம் தேதி மரிய வில்சன் கட்டாயம் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற வேண்டும் என உத்தரவிட்டார்.
விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு ஏ சான்றிதழ், 6 மாதங்களுக்கு பின் சென்சார் போர்டு உத்தரவு. முதல்வர் விஜய் நடித்துள்ள கடைசி படம் ஜனநாயகன். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி 9 படம் வெளியாக இருந்தது. அப்போது விஜய் கட்சி தொடங்கியிருந்த நிலையில் படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் 6 மாதங்களுக்கு பின் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைத்துள்ளது. இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. வன்முறை ஆபாச வார்த்தைகளை குறைக்குமாறு 13 உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தமிழ் ஆங்கில மொழி கெட்ட வார்த்தைகளை மியூட் செய்யவும் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான எச்சரிக்கை வாசகம் வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சண்டை காட்சிகளின் இரத்தக்கரை, காது அறுபடும் காட்சிகள் குறைக்கப்பட்டுள்ளன. குண்டுவெடிப்பின் போது கால் பறப்பது போன்ற காட்சி நீக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் தயாரிப்பாளரும் முதல்வர் விஜயின் நண்பருமான வெங்கட் நாராயணன் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக கடந்த வாரம் நியமிக்கப்பட்டார். அடுத்த சில நாட்களிலேயே அவரது படத்துக்கு சான்றிதழ் கிடைத்துள்ளது.
தடை செய்யப்பட்ட குட்காவிற்கு மாமூல் வசூல், 2 போலீசார் சஸ்பெண்ட், உணவு பாதுகாப்பு அதிகாரியும் சிக்கினார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே அத்திக்கடை பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவர் தனது கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்றதாக கூத்தாநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் குட்கா விற்பனைக்காக குடவாசல் தனிப்படை தலைமை காவலர் மனோகரன், நன்னிலம் காவல் நிலைய தலைமை காவலர் பாரதிராஜா ஆகியோருக்கு பாஸ்கர் லஞ்சம் கொடுத்து வந்தது தெரிய வந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக ஜிபே மூலம் அவர் லஞ்ச பணம் அனுப்பியிருந்தது தெரிய வந்தது. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவரும் லஞ்சம் வாங்கியுள்ளார். இதையடுத்து தலைமை காவலர்கள் மனோகரன், பாரதிராஜா ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து திருவாரூர் மாவட்ட எஸ்பி சதீஷ்குமார் நேற்று உத்தரவிட்டார். உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு பரிந்துரை செய்தார்.
கடற்கரை தாம்பரம் இடையே இன்று மின்சார ரயில்கள் ரத்து, கூடுதல் பஸ்ஸுகளை இயக்க நடவடிக்கை. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் காரணமாக இன்று காலை 10:30 முதல் இந்த வழித்தடத்தில் மின்சார ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாலை 3:30 மேல் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதியும் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் இயக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் சார்பில் இன்று கூடுதலாக 50 பஸ்ஸுகளை இயக்குவதாக அறிவித்துள்ளது. சென்னையின் முக்கிய இடங்களிலிருந்து கூடுதல் பஸ்ஸுகள் புறப்படும் என்று போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
அதிமுக திமுக மாஜிக்கள் தாவிக்காவல் ஐக்கியம், விஜய் போன்ற தலைவர்தான் தேவை என பெருமிதம். மாற்றுக் கட்சியினர் தாவிக்காவில் இணையும் நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடந்தது. பொதுச் செயலர் ஆனந்த் தலைமையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்த் தாவிக்காவில் சேர்ந்தனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பொன் ஜெயசீலன், கீதா மணிவண்ணன், நிலக்கோட்டை அன்பழகன், கண்டோன்மெண்ட் சண்முகம், பெங்களூரு புகழேந்தி, திமுக முன்னாள் எம்எல்ஏ கலைராஜன், நடிகர் ரவிமரியா உட்பட பலர் தாவேகாவில் இணைந்தனர். கட்சியில் சேர்ந்தவர்களை தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டியளித்தார். முதல்வர் விஜய் இனிமையாக பேசினார். எந்த கருத்தையும் ஏற்கும் மனம் படைத்தவராக உள்ளார். இப்படி ஒரு தலைவர்தான் தமிழகத்திற்கு தேவை. அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அதன் தலைவரிடம் உள்ளது. பழனிசாமி அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டார். எம்ஜிஆருக்கு பின் உடைந்த அதிமுகவை ஜெயலலிதா ஒன்றாக்கினார். தற்போது அங்கே தலைமை சரியில்லை. அதிமுக இடத்தை தாவேக நிரப்பிவிட்டது என்று கூறினார். குட்டி நாடான கேப் வெர்டேயை போராடி வீழ்த்தியது அர்ஜென்டினா. அதிக கோல்கள் அடித்து மெஸ்ஸி உலக சாதனை. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் லீக் சுற்று ஆட்டங்கள் முடிந்து 2வது சுற்றான நாக் அவுட் போட்டிகள் பரபரப்பாக நடந்து வருகின்றன. நேற்று நடந்த 2வது சுற்று நாக் அவுட் போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா மற்றும் ஆப்பிரிக்காவின் கேப் வெர்டே அணிகள் மோதின. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வெர்டே அணியை வீழ்த்தி அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் ஆப்பிரிக்காவின் குட்டி தீவு நாடான கேப் வெர்டேயை வீழ்த்த அர்ஜென்டினா போராடியது. இந்த போட்டியில் அர்ஜென்டினா நட்சத்திர வீரர் லயோனல் மெஸ்ஸி ஒரு கோல் அடித்தார். இது உலகக்கோப்பை தொடரில் அவரது 20வது கோல் ஆகும். உலகக்கோப்பை போட்டிகளில் 20 கோல்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை மெஸ்ஸி படைத்துள்ளார். 2022 மற்றும் 2026 என இரண்டு உலகக்கோப்பை போட்டிகளில் 7 கோல்களுக்கு மேல் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையும் மெஸ்ஸிக்கு கிடைத்துள்ளது.
ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் போட்டி இரட்டையர் பிரிவில் வெள்ளி வென்றது இந்தியா. ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் தொடர் தாய்லாந்தில் நடக்கிறது. 19 வயது பெண்கள் இரட்டையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் திவ்யான்ஷி சிண்ட்ரெல்லா ஜோடி ஜப்பானின் ஆவோபா டகாஷிக்கி மிசுச்சூடகியா ஜோடியை எதிர்கொண்டது. இதில் இந்திய ஜோடி 2-3 என்ற சிற்கணக்கில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் வென்றது. கடந்த 1999 பௌலோமி மௌமா, 2013 மணிக்கா ரீத் ஜோடிக்கு பின் ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் தொடரின் பெண்கள் இரட்டையரில் இந்தியா வென்ற 3வது பதக்கம் இதுவாகும்.
T20 போட்டியில் அறிமுகமானார் வைபவ் சூரியவன்ஷி. இளம் வயதுக்கான சச்சின் சாதனை முறியடிப்பு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய T20 போட்டி இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் நேற்று நடந்தது. இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் நீக்கப்பட்டு இளம் வீரர் 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி சேர்க்கப்பட்டார். இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் 16 வயது 205வது நாளில் 1989 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான கராச்சி டெஸ்டில் அறிமுகமானார். அதில் சச்சின் 15 ரன்னுக்கு போல்ட் ஆனார். தற்போது வைபவ் சூரியவன்ஷி 15 வயது 99 நாளில் T20 போட்டியில் அறிமுகமாகியுள்ளார். இந்திய அணியில் அறிமுகமான இளம் வீரர் என்ற சாதனையை வைபவ் படைத்தார். முதல் போட்டியில் வைபவ் 10 பந்தில் 14 ரன் எடுத்து ஸ்டம்பிங் முறையில் அவுட் ஆனார். T20 அரங்கில் இந்தியாவின் வாஷிங்டன் சுந்தர் 18 வயது 80 நாளில் 2017 ஆண்டு இலங்கைக்கு எதிரான போட்டியில் அறிமுகமானார். அந்த சாதனையும் வைபவ் தகர்த்தார். சர்வதேச அளவில் ICC உறுப்பு நாடுகளில் இளம் வயதில் அறிமுகமான வீரர்கள் பட்டியலில் வைபவ் 2வது இடத்தில் உள்ளார். பாகிஸ்தானின் அசன் ரசா முதலிடத்தில் உள்ளார். இவர் 14 வயது 227 நாளில் 1996 ஆண்டு ஜிம்பாப்வேவுக்கு எதிரான போட்டியில் களமிறங்கினார்.
பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் அறிவிப்பு வரும் 20ஆம் தேதி முதல் August 13 வரை நடக்கிறது. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கான ஒப்புதலை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கியதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நேற்று அறிவித்தார். வரும் 20ஆம் தேதி தொடங்கி August 13 தேதி வரை கூட்டத்தொடர் நடக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க உள்ளது. 5 மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு பிறகு தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் கேரளாவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து திமுக விலகியுள்ளது. மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 2 உடைந்துள்ளது. இந்நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் 30 மேல் சிறையில் இருந்தால் தானாகவே முதல்வர் மற்றும் பிரதமர் பதவி பறிபோகும் மசோதா உள்ளிட்டவற்றை இந்த தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
பொது பிரச்சினைகள் குறித்து லோக்பவனில் புகார் தரலாம். கவர்னர் R.V. அர்லேகர் அறிவிப்பு. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பிகு ராம்ஜியின் வாழ்க்கை வரலாறு குறித்த சமரச யாத்ரீகர் புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் லோக்பவனில் நேற்று நடந்தது. கவர்னர் R.V. அர்லேகர் பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டு பேசினார். இங்கு ஆங்கிலத்தில் பேச வெட்கமாக இருக்கிறது. தமிழக கவர்னராக இருக்கும் நிலையில் அடுத்த முறை தமிழில் பேச முயற்சிக்கிறேன். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு மக்களுக்காக செயல்படுவதாக தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களின் பிரச்சினைகள் குறித்து லோக்பவனில் புகார் மனு அளிக்கலாம். அதை தமிழக அரசிடம் தெரிவித்து அரசுடன் இணைந்து தீர்வு காண்போம். பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு முதல்வரிடமும் கூறுவேன். கவர்னரிடமும் அரசிடமும் இருக்கும் எதிர்பார்ப்புகளையும் தெரிவியுங்கள். நாம் ஒன்றிணைந்து மக்களுக்காக செயல்படுவோம். நம்மிடம் சமூக நல்லிணக்கம் இல்லாததுதான் பெரிய பிரச்சினை. அதை சரி செய்ய வேண்டும் என்று கவர்னர் அர்லேகர் பேசினார்.
ஆட்சியை கவிழ்க்க சதி செய்த வழக்கில் செந்தில் பாலாஜி தலைமறைவு. விசாரணைக்கு ஆஜராக போலீஸ் சம்மன். தாவைக்க ஆட்சியை கவிழ்க்க 180 கோடி ரூபாயில் சதித்திட்டம் தீட்டியதாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின்படி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருவரின் மொபைல் போன் எண்களும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளன. இருவரும் தலைமறைவாகிவிட்டதாக சென்னை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாரின் பூர்வீக வீட்டுக்கு சென்ற போலீசார் செந்தில் பாலாஜியின் தந்தை வேலுச்சாமி, தாய் பழனியம்மாளிடம் சம்மன் ஒன்றை அளித்தனர். ஆட்சியை கவிழ்க்க சதி செய்த வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்கும் தாமதமின்றி திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும். இல்லாவிட்டால் இருவரும் கைது செய்யப்படுவர் என்று சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரும் வெளிநாடுகளுக்கு தப்பிச்செல்லாமல் தடுக்க தேடப்படுவோருக்கான லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
ராமர் கோயிலை தொடர்ந்து பத்ரிநாத்திலும் காணிக்கை பணம் திருட்டு, ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு கோயில் நிர்வாகம் நோட்டீஸ். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராமர் கோயிலில் பக்தர்கள் அளித்த காணிக்கை பணத்தை சிலர் திருடியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள பத்ரிநாத் கோயில் உண்டியல் பணம் எண்ணிக்கையின் போது திருடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பத்ரிநாத் கோயிலில் பக்தர்களின் காணிக்கை பணத்தை எண்ணும் போது சிலர் அதை திருடியதாக சோசியல் மீடியாக்களில் செய்திகள் பரவியுள்ளன. இதையடுத்து முறைகேடு புகாருக்கு ஆளான ஊழியர்களிடம் விளக்கம் கேட்டு கோயில் நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் மிக தீவிரமாக விசாரணை தொடங்கியுள்ளது. காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதன்மை செயலதிகாரி மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம். தவறு நிரூபிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பத்ரிநாத் கோயில் கமிட்டி தலைவர் ஏமந்த் திவேதி அறிவித்துள்ளார்.
ஈரான் உச்சத்தலைவர் மறைந்த கமேனிக்கு இறுதிச் சடங்கு, இந்தியா உட்பட 100 நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்சத்தலைவர் ஆயத்துல்லா கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தலைநகர் டெஹ்ரானில் நேற்று தொடங்கின. ஒரு வாரம் நடக்கும் நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக 100 நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் மற்றும் தூதர்கள் டெஹ்ரானில் குவிந்துள்ளனர். இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வ அரசு குழுவுடன் முக்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் மத தலைவர்களும் இறுதிச் சடங்கு நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா, பெஹர் கவர்னர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அத ஹஸ்ரைன் ஆகியோர் இந்திய அரசின் சார்பில் கமினியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஈரானின் பிரத்யேக அழைப்பின் பேரில் காங்கிரஸ் வெளியுறவு பிரிவு தலைவர் சல்மான் குர்ஷித், மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவரும் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வருமான மெஹபூபா முஃப்தி உள்ளிட்டோரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினா்.